சகரியா அத்தியாயம் 14. இதோ, யெகோவாவுடைய நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறது. உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமிற்கு விரோதமாக போரிட சகல தேசங்களையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், பெண்கள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனிதர்கள் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான மக்களோ நகரத்தை விட்டு வெளியேற்றப்படுவதில்லை. யெகோவா புறப்பட்டு போர் செய்கிற நாளிலே போராடுவது போல் அந்த தேசங்களோடே போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமிற்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் மையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது யெகோவாவின் மலைகளில் பள்ளத்தாக்கு வழியாக ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் வரை போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய யெகோவா வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒரு நேரம் பிரகாசமும் ஒரு நேரம் மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது யெகோவாவுக்கு தெரிந்தது. அது பகலுமல்ல இரவுமல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மழைக்காலத்திற்கும் கோடைக்காலத்திற்கும் இருக்கும். அப்பொழுது யெகோவா பூமியின் மீதெங்கும் ராஜாவாயிருப்பார். அந்நாளிலே ஒரே யெகோவா இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். தேசமெல்லாம் கேதுபா துவங்கி எருசலேமிற்கு தெற்கே இருக்கிற ரிமோன் வரைக்கும் சமபூமியாக மாற்றப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் இடத்திலே பென்யமின் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற இடம் வரை கோடி வாசல் வரைக்கும் அனானேயல் கோபுரம் துவங்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் வரைக்கும் குடியேற்றப்பட்டிருக்கும். அதிலே மக்கள் வாசம் செய்வார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாக தங்கியிருக்கும். எருசலேமிற்கு விரோதமாக போர் செய்த எல்லா மக்களையும் யெகோவா வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கும் போதும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே யெகோவாவால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன்தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். யூதாவும் எருசலேமிலே போர் செய்யும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் ஆடைகளும் மகா திரளாக கூட்டப்படும். அந்த முகாம்களில் இருக்கும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையைப் போலவே இருக்கும். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் யெகோவாவாகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகை ஆசரிப்பதற்காக வருடா வருடம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் யெகோவாவாகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை பெய்வதில்லை. எகிப்தின் வம்சம் எருசலேமுக்கு வராமல் சேராமலும் போனால் அவர்களுக்கு மழை பொழியாது. கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத மக்களை யெகோவா வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். இது எகிப்தியருடைய பாவத்திற்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல மக்களுடைய பாவத்திற்கும் வரும் தண்டனை. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே யெகோவாவுக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். யெகோவாவுடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்திற்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போலிருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் யெகோவாவுக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய யெகோவாவின் ஆலயத்திலே எந்த ஒரு காணானியனும் இருப்பதில்லை.